மத்தேயு 7:21-23 வரைக்கும் வாசிக்கும் போது நீங்க எல்லோரும் உங்க பைபிள் அதுல திருப்பி வச்சு கவனமாக அந்த வசனத்தை கேளுங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்திலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த முழு மலப்பிரசங்கமும் நம்ம ஒரு மேப் மாதிரி, இப்பெல்லாம் நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, கூகுள் நேவிகேஷன் மேப் மாதிரி பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு மேப் மாதிரி இந்த முழு மலப்பிரசங்கம். யார் பரலோகத்துக்கு போவாங்க? 100 பேர் 100 விதமான காரியங்கள் சொல்றாங்க இல்லைங்களா, ஆர்த்தி சபை ஒன்று, பெந்தகோஸ் சபை ஒன்று, அந்த சபை ஒன்று. யார் பரலோகத்துக்கு போவாங்கன்னா, ஆண்டவர் தெளிவாக பரலோக ராஜ்யம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் இவர்களுடையது அப்படிதான் சொல்லிட்டார். அது முடிக்கும் போதும் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் இவர்கள், இவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க, வேற யாரும் போறதில்லை. அதான் மலைப்பிரசங்கம் வந்து ஒரு மேப் மாதிரி, ஆவியில் எளிமை உள்ளவனாக, துயரப்படுகிறவனாக, சாந்த குணம் உள்ளவனாக, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவனாக, அதை கடந்து இதயத்தில் சுத்தம் உள்ளவனாக, சமாதானம் பண்ணுகிறவனாக, வளர்ந்து வளர்ந்து அந்த குணங்களுடையவனாக அப்படி ஆகும் போது கிருபை தான் அந்த குணங்கள் நமக்கு ஏற்படுது. அதை ஏற்படுத்த பிறகு தேவ வசனத்தை விட்டு வேறு ஒண்ணுமே செய்ய மாட்டோம்னு தேவ வசனத்தின் அதிகாரத்துக்கு கீழே வந்து அந்த அதிகாரத்துக்குள்ள வாழ்ந்து ஜபமோ அனுதின ஜபமோ வேத வாசிப்போம் எல்லாம் செய்யக்கூடிய நீதியின் கிரியைகள் எல்லாமே மனுஷங்க பார்க்கும் போதுதான் செய்யற நாடகக்காரனா இல்லாமல் தேவன் என்னை எப்பவும் பார்க்கிறாருன்ற தேவனுடைய பார்வைக்காக இடாவிடையா அனுதினம் ஜபம் பண்றவன், வேதத்தை வாசிக்கிறவனாக இருப்பான். உலக கவலைகள் தர்ம காரியங்கள் செய்யறதும் தேவன் என்ன பார்க்கிறாருன்னு, உலக காரியங்கள் தன்னை வாட்டி தனக்கு இது பண்ணாம திசை திருப்பாம இருக்காம கடவுள் அறிந்திருக்கிறார், தேவனுக்கு என்னுடைய தேவைகள் தெரியும், உலக காரியங்களுக்கு இருதயத்தில் இடம் கொடுக்காதவனா இருப்பான், மற்றவர்களை குற்றப்படுத்தாதவனா இருப்பான். அப்படியெல்லாம் வளர்ந்து போறவன் தான் பரலோகத்துக்கு பிரவேசிக்க போறான். அந்த மாதிரி மனுஷன் தான் இடுக்கமான வாசலால் உட்பிரவேசித்தவன். எல்லாரும் இப்படி இருக்கிறாங்களா? தேடி தேடி கண்டுபிடிச்சாலும் இப்படி கிடைக்க மாட்டாங்க. ஏங்க நீ தான் பரலோக வழினா எத்தனையோ பேர் பரலோகத்துக்கு போறேன்னு பைபிளை தூக்கிட்டு போறாங்களே அப்படின்னா, இடுக்கமான வாசலால் உட்பிரவேசிங்க, அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். இப்படிதான் இப்படிதான் பரலோகத்துக்கு போறவங்க. ஏன் அதில் சிலர் தான் வருவாங்க, சிலர் தான் வருவாங்க இடுக்கமான வாசல். அதை முடித்து அந்த சாமனுடைய கடைசி பகுதியாக ஆண்டவர் வந்து அந்த உண்மையான பரலோக பாதைக்கு நம்மளை திசை திருப்பும்படி, நம்மளை தடை பண்ணும்படிக்கு இருக்கக்கூடிய சில எச்சரிக்கைகள் நம்மளுக்கு கொடுத்து வர்றார். முதலாவது என்ன கொடுத்தாரு? நாம் கள்ள தீர்க்கதரிசிகளால் வஞ்சிக்கப்படக்கூடும், அவர்கள் இந்த வழியை நமக்கு மறைத்து நம்மளை வஞ்சனைக்குள் உட்பட்டு விசாலமான பாதையில் நடத்தி நம்மளை நரகத்துக்கு தள்ள முடியும். அதை குறித்து எச்சரிக்கை கொடுத்தார். அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போறது 21:21 அதிகாரம் முடிய 27 வரைக்கும் கள்ளதீர்க்கதரிசிகள் வஞ்சனை மாத்திரம் இல்லாம இன்னொரு காரியம், அநேக பேரை நரகத்துக்கு தள்ளக்கூடிய இன்னொரு காரியத்தை பத்தி சொல்றாரு. என்ன? சுயவஞ்சனை, சுயவஞ்சனை, சுய ஏமாற்றம், என்னையானே ஏமாத்திக்கிறது. ஊரான் என்னை ஏமாத்தினா, அவன் என்னை ஏமாத்தினான்னு பரவாயில்ல, ஆனா பரலோக பாதையில் அநேக பேர் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் சுயவஞ்சனையினால், தங்களை தாங்களே ஏமாத்தி கொள்வதனால். அதை குறித்து தான் ஆண்டவர் இங்க நமக்கு பேசி வர்றார். ஏன் பரலோக ராஜ்யத்தில் நெருக்கமான வகையில் கொஞ்ச பேர் தான் இருக்க போறாங்க? முதலாவது காரணம் கள்ள தீர்க்கதரிசிகள், ரெண்டாவது காரணம் சுயவஞ்சனை. அதுதான் இடுக்கமான பாதையில் சில பேர் எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணுங்க, எவ்வளவு தான் பைபிளை காமிப்பீங்க, எவ்வளவு தான் ரட்சிக்கப்பட்ட அடையாளத்தை பத்தி பேசுங்க, ஆனா அடாப்புடியா விடாப்புடியா அடம் பிடிச்ச மாதிரி, நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்ன்ற மாதிரி, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஏன் ஏன் இந்த குணம்லாம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையே, என்னைக்கோ ஒரு நாள் ஞானஸ்தானம் எடுத்து என்னைக்கோ ஒரு நாள் உணர்ச்சி வந்ததுக்காக நீ சொல்றியே அப்படின்னா, இந்த குணங்கள் தொடர்ந்தா இருக்கணுமே அப்படின்லாம் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் சர்ச்சுக்கு வரேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன். அந்த மாதிரி அடம் பிடிச்சவங்க தங்களை தாங்களே வஞ்சித்துக்கிட்டு நரகத்துக்கு தான் போக போறாங்க. சுய வஞ்சனை, அதைத்தான் ஆண்டவர் பேசி வர, இடுக்கமான பாதை, பரலோகத்துக்கு போறோம் நினைச்சுக்கிட்டு நரகத்துல போய் இறங்குறது. நம்ம இடுக்கமான பாதையில் நம்ம இல்லாததுக்கு காரணம் என்ன? ஆனாலும் பரலோகத்துக்கு போயிருவோன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இன்னைக்கும் இருக்கிறதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்களேன். உங்க இதயத்தை யோசிச்சு பாருங்க, இடுக்கமான பாதையில் எத்தனை பேர் இருக்கீங்க? இவ்வளவு படிச்சவங்க எத்தனை பேர் அந்த பாதையில போறீங்க இல்லைங்களா? உன் கை உனக்கு இடரல் செஞ்சிச்சு, நான் வெட்டி போட எத்தனை பேர் போன வாரம் இருந்தீங்க? அந்த மாதிரி அதான் இடுக்கமான பாதை, பாவத்துக்கு இடம் கொடுக்காம. ஏன் ஆனாலும் நீங்க தொடர்ந்து துணிச்சலா வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க இருதயம் உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கு. நீங்க சுய வஞ்சனையில் வாழுகிறவர்கள், சுய வஞ்சனையான இருதயம் உங்களுக்கு இருக்கு. அதுதான் உங்களை ஏமாத்தி வருது. சுய வஞ்சனை ஏமாத்திரும். இடுக்கமான பாதையில் நாம் இன்னைக்கு இராதுக்கு காரணம் வந்து சுய வஞ்சனை. இந்த சாமனை முடிக்க போறாது இதோடு. அப்பாடா சாமன் முடியுது, சாமன் முடியுது அப்படின்னு நமக்கு இருக்கலாம். எத்தனை ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கிற ஒரு இது. ஆனா இந்த கடைசி பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. ஒருவேளை மூணு நாலு வாரம் கூட நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். அதோட சாமன் முடியும். அந்த சாமனை முடிக்கும் போது இதயத்தை உடுருவி ஆராயும்படிக்கு ஆண்டவர் சில வார்த்தைகளை நமக்கு பேசி வரார். எச்சரிக்கை. ரெண்டு விதமான சுயவஞ்சனை. சுயவஞ்சனையில ரெண்டு விதமா இருக்கு. ஒரு சில பேர் வெறும் வாய்ப்பேச்சுன்னுவாங்க. உங்ககிட்ட வாய்ப்பேச்சை விட்டா ஒன்னும் இல்லைன்ற மாதிரி வாய்ப்பேச்சு, வெறும் வாய் அறிக்கை, அதனால சில பேர் வஞ்சிக்கப்படுவாங்க. வாய்ப்பேச்சு, வேர்பல் ப்ரொஃபஷன், வெறும் வாய். பாருங்களேன், 21 to 23 வரைக்கும் அப்பேற்பட்ட ஆளுங்க அநேக பேர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுவார்கள், சொல்லுவாங்க, சொல்றவங்க அவங்க ரொம்ப சொல்லுவார்கள். 22 அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி என்பார்கள், பல காரியங்கள் என்பார்கள். பேசுறவங்க இவங்க, அறிக்கை செய்யறவங்க இவங்க. வாய் பேச்சு, வாயில பேச்ச விட்டா ஒன்னும் கிடையாது அப்படிப்பட்டவங்க இல்லைங்களா? வெறும் வாய் பேச்சுல இருக்கிறவங்க அப்படிப்பட்டவங்க தங்களை வஞ்சித்துக் கொள்ளலாம். ரெண்டாவதாக 26 பாக்குறோம், இன்னொரு கூட்டம் வந்து 26 அவர்கள் கேட்கிறவங்க, கேட்டு பிரசங்கத்தை கேட்டு கேட்டு வேத அறிவுல வளர்ந்து நிறைய பைபிள் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க பரலோகத்துக்கு போவோம்னு தங்களை தாங்களே கேட்டு கேட்டு பைபிள் அறிவை வளர்த்துக்கிட்டு தங்களை வஞ்சித்துக் கொள்ளுகிறவர்கள். ரெண்டு விதமான வஞ்சனையாளர். இவங்க பேசுறத விட்டா ஒன்னும் இல்ல, இவங்க கேட்கறத விட்டா இல்ல, கேட்டு கேட்டு போவாங்க, ஒன்னும் வராது அந்த கேட்கறதுனால. இவங்க ரெண்டு பேரும் தங்களை தாங்க வஞ்சித்துக் கொள்ளுகிறவர்கள். எவ்வளவு பொருத்தம் நமக்கு, எங்களை பத்தியா பேசுறீங்களேன்னு இல்ல, இந்த பிரசங்கத்துல ஆண்டவர் நம்மளை பத்தி பேசுறார், அதான் பேசுறாரு. பாருங்க 24 அவர் போட்டிருக்கிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்கிறவங்க பேசுறவங்க. பாருங்களேன், ரெகுலராக வேதத்தை படிச்சு, பல வருஷமாக வேதத்தை படிச்சு, பல காரியங்கள் வேதத்தில் படித்துக் கொண்டு அறிவை வளர்ந்ததுனால் நான் பரலோகத்தில் இருக்க போறேன். அறிவை விட்டா வேற ஒன்னும் இல்ல, அவங்க கிட்ட ஒன்னும் பார்க்க முடியாது. அவங்களும் வஞ்சிக்கப்படுவாங்க. ஏன் இவங்க வஞ்சிக்கப்படுறாங்க? ஏன் எப்படி சொல்ல முடியும் இவங்க வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளாக ஆண்டவரே சொல்றாரு, என்ன, அவங்க வாழ்க்கையில ஒன்ன ஒண்டி பார்க்க முடியாது. என்ன, எவ்வளவு கேட்டாலும் எவ்வளவு பேசினாலும் கீழ்ப்படிதல்ன்றதே அவங்க வாழ்க்கையில இருக்காது. கீழ்ப்படிதல்ன்றது அதான் சொல்றாரு. பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான். செய்கிறதுன்றது இருக்கா, ஆண்டவர் சொல்றாரு அதுக்கு கீழ்ப்படிவேன். மனைவியாக ஆண்டவர் எனக்கு இது சொல்றாரு, அதுக்கு நான் கீழ்ப்படிவேன்றது இருக்காது. புருஷனாக ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு நான் கீழ்ப்படிவேன் இருக்காது. பிள்ளைகளாக ஆண்டவர் சொல்றாரு, கீழ்ப்படிவேன் இருக்காது. கீழ்ப்படிதல் என்றது இருக்காது. பாருங்களேன், வஞ்சனை உள்ளவர்கள், வஞ்சனையான இருதயம் கொண்டவர்கள், அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, இந்த மலப்பிரசங்கத்தில் இருக்கிற நீதியான வாழ்க்கை போக்கில் நம்ம வாழ்க்கை இல்லைன்னா, பரிபூர்ணமாக இல்லை, குறைகள் இருக்கு, நம்ம வளரணும் எவ்வளோ அந்த டைரக்ஷன்லையாவது கொஞ்சம் கொஞ்சம் அடையாளம் இருக்கிறாவது நம்ம வாழ்க்கை இல்லைடா. நம்ம கிறிஸ்தவர்களே அல்ல, நம்ம பரலோகத்துக்கு போக போகிறது அல்ல. எழுதி வந்தால் வச்சுக்கோங்க, நான் வந்த பாண்ட் பேப்பரில் உங்களுக்கு சைன் பண்ணி தான் தரேன். மலைப்பிரசங்கத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, அந்த டைரக்ஷனில் நம்ம வாழ்க்கை பரிபூர்ணமாக இல்லை, குறை எல்லாருக்கும் இருக்குது. அவையில் எளிமை உள்ளவனாக, துயரப்படுகிறவனாக, நீதியினால் பசித்தாகம் உள்ளவனாக, இதயத்தில் அந்த பாதையில் போகிறவனா இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை வாழ்க்கையில்னா, நான் வஞ்சனைக்குடிய வஞ்சனையான இருந்தும் என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்குன்னு எழுதி வச்சுக்கணும். இது ரொம்ப பயங்கரமான வசனம். பல பிரசங்கிகள் இந்த வசனம் வந்து ஒரு கோமால இருக்கிறவங்க, ஆவிக்குரிய கோமால இருக்கிறவங்கன்னு எடுத்துக்கோமே, அவங்களை எப்படி எழுப்புவாங்க? கோமால போயிட்டா எப்படி எழுப்புறது? ஷாக்கு கொடுத்துதான் எழுப்புவாங்க இல்லைங்களா? டிடு டிடுன்னு பெரிய பெரிய கரண்ட் ஷாக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் ஆவிக்குரிய கோமால இருக்கிறவர்களுக்கு ஷாக்கிங்கா இந்த வசனம் பேசியிருக்கார். பல பிரசங்கிகள் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான மிரட்டக்கூடிய ஒரு ஒரு சோகரமானது, பயங்கரமான வார்த்தைகள் முழு பைபிள்லேயே இல்லைன்னு பல பிரசங்கிகள் சொல்றாங்க. ரொம்ப ஷாக்கிங் வேர்ட்ஸ், ரொம்ப ஷாக்கிங். அந்த ஷாக் என்னன்றதை நம்ம பார்க்கணும். நம்ம முது எலும்பெல்லாம் நடுங்கிற அளவுக்கு இந்த வார்த்தைகள் இருக்கிறது. எனக்கு அதை கொஞ்சம் படிச்ச வந்து எனக்கு பயங்கரம் நடக்க வந்துச்சு. அந்த நடுக்கத்தை உங்களுக்கும் கொஞ்சம் ஏற்படுத்தும் இல்லைங்களா? அதான் எழுப்போம், ஆவிக்குரிய கோமால இருந்து எழுப்போம் நம்மள. அதுதான் உங்களுக்கு செய்யணும், நான் பார்க்கிறேன். ஆவியானவர் உதவி செய்யணும். ரொம்ப சோககரமானது, ரொம்ப பயங்கரமானது, ரொம்ப கம்பீரமானது. என்ன செய்யுது இந்த வசனம்? திடீர்னு பேசிட்டு வந்த ஆண்டவர் திடீர்னு காலத்தையெல்லாம் கடந்து முகமுகமாக நம்ம ஒவ்வொருத்தரும் நித்தியமாக நம்மளை படைத்த, நம்மளை நியாயம் தீர்க்கிறவர் முகத்துக்கு கொண்டு போய் நம்மளை நிறுத்துது. காலத்தையெல்லாம் கடந்து கொண்டு போய் நிறுத்தி அவருடைய நியாய தீர்ப்பு அவருக்கு வாயிலிருந்தே கேட்கும்படிக்கு நம்மளை ஊடுருவி நம்ம வாழ்க்கையை பார்த்து, நீ என்ன மாதிரி நாடகம் போட்டான்னு எல்லாத்தையும் பார்த்தவர் அவர் முகத்தை நம்மளை பார்க்க வைக்கிறது. பயங்கரமா செய்து, திடீர்னு செய்து, ரொம்ப ரொம்ப கம்பீரமான சீனுக்கு நம்மளை கொண்டு போகுது. அது எப்படி ஆரம்பிக்குது? ரொம்ப சிம்பிளா, அது கவனிக்க கூட முடியாது சில நேரங்களில். 22 என்ன வருது? அந்நாளில், அந்த நாள், அந்த நாள், அந்நாளில், பயங்கரமான நாள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். அந்நாளில் அப்படின்ட்டார். அந்த நாளை பத்தி ஏதாவது விவரிச்சாரா? நோ. அந்நாளில், எந்த நாள் அது? உலகத்திலேயே எல்லா நாட்களை விட பெரிய நாள், உலகத்திலேயே கடைசி நாள், பெரிய நாள். எல்லா நாள்களும் உலகத்துல படைக்கப்பட்டது அந்த நாளுக்காகத்தான். அந்த நாள் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் எடை போடக்கூடியது அந்த நாள் தான். அந்த நாள் தான் நம் வாழ்க்கையில என்னென்ன சாதிச்சோம், என்னென்ன முயற்சிகள் போட்டோம், எவ்வளவு சொத்தை சேர்த்தோம், எப்படி நேரத்தை செலவிட்டோம், எப்படி பணத்தை செலவிட்டோம், என்னத்தை நாடுன வாழ்க்கையில. மனுஷங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் விஷயமே கிடையாது. இன்னைக்கு இப்படி ஒருத்தர் சொல்லுவான், அன்னைக்கு அப்படி ஒருத்தர் சொல்லுவான், எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கோம். மனுஷங்க நம்மளை பத்தி என்ன பேசுறாங்களோ அது இல்ல. அந்த நாளில் நம்மளை பத்தி என்ன சொல்லப்படுதோ அதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அந்நாளில், அந்த நாளை வச்சு தாங்க எந்த நாளையும் நம்ம முடிவு பண்ணணும். அந்நாளில், அந்த நாள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? எல்லாத்தையும் அந்த நாளை வச்சுதான் சோதிக்கணும். நம்ம வாழ்க்கையின் மைய நோக்கம் என்னவா இருந்துச்சு அந்த நாள் முடிவு பண்ணும். நம்ம படுமுட்டாளுகளா இல்ல பெரிய ஞானிகளான்னு அந்த நாள் முடிவு பண்ணும். இந்த ஊர்ல சொல்லலாம் ரொம்ப இதையாவே, ரொம்ப உஷாராவே, அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன், அதெல்லாம் கொஞ்ச நாள். ஆனா அந்த நாள், அந்த நாளில் என்ன சொல்லப்படுது? நான் சிறியவனா பெரியவனான அந்த நாள் முடிவு பண்ணும். உலகம் சொல்றது இல்ல, எவ்வளவு பணம் சேர்த்தன்றது முக்கியம் இல்ல, அந்த நாளில் நம்ம அழுவ போறோமா சிரிக்க போறோமா? அங்கே சிரிக்கிறவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. நல்ல செய்தி சொல்லும் நாள் வரும்போது அங்க சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும் அப்போதுன்னு ஒரு பாட்டு வரும். அந்த நாள்ல தெரியும் சிரிக்கிறவங்க அழுவுறவங்க யாரு. இந்த நாள்ல சிரிக்கலாம், இந்த நாள்ல இது பண்ணலாம், அந்த நாள் தெரியும் சிரிக்கிறவங்க யாரு, அழுவுறவங்க யாரு. அந்த நாள் தெரியவங்க வாலிபருங்க நீங்க இருக்கிறீங்க. உலக கவர்ச்சி எவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு, எவ்வளோ இழுக்குது உலக கவர்ச்சி, லைட் எல்லாம் போட்டு எவ்வளோ கிளாமரஸ் வேர்ல்டு, ரொம்ப கிளிட்டரிங், உலக இன்பங்கள் எவ்வளோ இன்பமா இருக்கு. ஆனா அந்த நாளில் அந்த லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடும், எல்லா மியூசிக் ஸ்டாப், எல்லா டான்ஸ் ஸ்டாப், எல்லா கிளிட்டர் கிளாமர் ஸ்டாப், எல்லா இன்பங்கள் ஸ்டாப், பண்டிகை ஸ்டாப், த எண்ட். உலக இன்பங்கள்லாம் கசப்பா தெரியும் அந்த நாள்ல, வித்தியாசமா தெரியும், ஆடம்பரம் எல்லாம் வித்தியாசமா தெரியும் அந்த நாள்ல. உங்க வாழ்க்கைய, உங்களுடைய ஆயுச வாலிப நாட்களை உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு வேதம் சொல்லுது. வாலிப நாட்கள்ல சிருஷ்டிகரை ஒரு நாள் சந்திக்க போறமே, அவர் கணக்கு கொடுக்கணுமேன்னு வாழாம இன்பத்துக்கு உன்னை வித்து போட்டு வாழ்ந்தினா பயங்கரமா இருக்கும் உனக்கு அந்த நாள். நீ உன்னை நீ இப்ப இன்பமா பார்க்கறதெல்லாம் ரொம்ப கசப்பா அருவருப்பா தெரியும் அந்த நாள். அந்த நாள் பயங்கரமான நாள், த எண்ட் அப்படின்னு பல இதுல பார்த்தாங்க. எண்ட் மியூசிக் எண்டு, பண்டிகைகள் எண்டு, பார்ட்டிஸ் எண்டு, பாவிகள் எண்டு, பிசாசு எண்டு, பிசாசின் தூதர்கள் எண்டு, எல்லாத்துக்கும் எண்டு வரப்போகுது அந்த நாள். யோசிச்சு பாருங்க. நான் ஆண்டவர் கேட்கறது ஒண்ணுதான், என்னை மகிமைப்படுத்தி என்னை அனுபவிக்கும்படி உன்னை படைத்தேன். நீ எப்படி வாழ்ந்தவா பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் ஒரு வாரத்தை பார்ப்போம், ஒரு மாசத்தை பார்ப்போம், உன் ஆயுசே பார்ப்போயா, ஒரு நாளாவது என் மகிமைக்கு வாழ்ந்தியா. பார்க்கக்கூடிய நாள், எல்லாத்தையும் சோதிக்கக்கூடிய நாள். எப்படி அந்த நாளுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாமே யூஸ்லெஸ்ங்க. எனக்கு அப்படித்தான் தெரியுது, எல்லாமே யூஸ்லெஸ். அந்த நாள் தான் பெருசா தெரியணும், எல்லாமே யூஸ்லெஸ், உலகம் அகன்று போகுது. ஒரு நாள் யோசிச்சு பாருங்க, நமக்கு எல்லாம் நடக்கும். திடீர்னு ஆம்புலன்ஸோ இல்லை ஹாஸ்பிட்டலையோ நம்மளை சேர்ப்பாங்க, அவர் ஏதோ திடீர்னு தூக்கிட்டு ஓடுவாங்க. ஓடின உடனே ஐசியூல வச்சிருக்கோம் டாக்டருங்க, அது நல்லாயிரும் இது நல்லாயிரும் சொல்லி எதோ நடக்கும். ஆனா திடீர்னு நம்ம ஹார்ட் நிற்கும், நம்ம பிரெயின் நிற்கும், நம்ம லங்ஸ் நிற்கும். மானிட்டர் ஒரே லைன் தான் காட்டும், வேற ஒன்றும் காட்டாது, ஒரே லைன் போய் குயின் சவுண்ட் வந்துகிட்டு இருக்கும். நம்ம காலை மடிச்சுட்டு அதோடு நம்ம கதை முடிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு எக்கால சத்தம் கேட்கும், திடீர்னு உடம்போடு எந்திரிப்போம். எந்திரிச்சு சுத்தி பார்த்தோம்னா பெரிய பெரிய கிராபிக்ஸ்ல இவ்வளோ கூட்டம் பார்க்குறோம். அன்னைக்கு பார்க்கணுமே கிராபிக்ஸ், கிராபிக்ஸ்ல உண்மை அது. அம்மா ஆதாம்ல இருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய கேதரிங் பா, எவ்வளோ பெரிய கூட்டம். எங்க பார்த்தாலும் கூட்டம், குவியலா கோடா கோடி மக்கள். எல்லா மக்களும் கச்ச கச்ச கச்சானே இருக்காது, எல்லாரும் ஒரே டைரக்ஷன்ல அவங்க கண்ணு பார்க்கும், எல்லா சிங்காசனத்தை பார்க்கும், ஒருத்தரையே பார்க்கும். த கிராண்ட் கோர்ட், ஒரே நீதிபதி, எல்லோருடைய தலையெழுத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய நீதிபதி, அவரையே பார்க்கும் எல்லா கண்கள். எப்படி இருக்கும் அந்த நாள், கிராண்டே அந்த நாள். அந்த நாளில் புஸ்தகங்கள் திறக்கப்படும், நியாய தீர்ப்பு நாள். ஏன் அந்த நாள் ரொம்ப முக்கியம் தெரியுமா? அந்த நாளில் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு தான் முக்கியங்க. ஏன்னா அந்த நாளில் கொடுக்கக்கூடிய நித்திய தீர்ப்பு அது ஃபிக்ஸ்ட், அதை மாற்றவே முடியாது. இந்த உலகத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம், அவன் என்ன குற்றவாளின்னு சொல்லலாம், அவன் ஏதோ மாறி போலாம். அந்த நாளில் ஆண்டவர் என்ன தீர்ப்பு கொடுத்தாரோ, யுக யுகங்கள் கடந்தாலும், நித்திய நித்தியங்கள் கடந்தாலும், எத்தனை கோடி வருஷம் கடந்தாலும் அந்த தீர்ப்பை மாற்றவே முடியாது. ஃபிக்ஸ்ட், இதுதான் நீ அப்படின்னு ஆண்டவர் முடிவு கட்டி நமக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டார்னா நித்தியமா அந்த நிலைமை தான் நமக்கு. எவ்வளவு பெரிய நாள் அது, எவ்வளவு முக்கியமான நாள் அது. நம்ம நித்திய தலைவிதிய நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நாள் ஆச்சு அது. அந்த நாள், அந்த நாளில் பயங்கரமான நாள். எல்லாமே அதுக்கு முன்னாடி ஒன்னும் இல்லைன்னு சொல்லணும், ஒன்னும் இல்லைன்னு சொல்லணும். ஒவ்வொரு ஆத்மாக்கு நித்திய தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நாள், பெரிய நாள். அந்த நாளை குறித்து ஒரு சின்ன ட்ரெய்லராவது நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே. அவ்வளவு முக்கியமான நாள்னா ஆண்டவர் அதைத்தான் மத்தேயுல கொடுக்கிறார். மத்தேயு 7:22 அந்த வார்த்தைகளை பத்தி யாருங்க நல்லா பிரசங்கம் பண்ண முடியும்? ஹோலி ஸ்பிரிட் தான் நமக்கு உதவி செய்யணும். அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய பாரம், அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அழுத்தம் நிச்சயமாவே மனுஷனால் பேச முடியாது. ஒரு விதத்துல யோசிச்சோம்னா இன்னுமே இந்த ஒரு மணி நேரம், ஒரு 5 நிமிஷம் அந்த வசனத்தை படிங்க, படிச்சுட்டு எல்லாரும் சைலண்டா அந்த வசனத்தை பத்தி யோசிங்க. ஒரு நிமிஷம் திருப்பி படிங்க, யோசிங்க 5 நிமிஷம். அந்த மாதிரி ஒரு மணி நேரம் உங்களை பண்ண விட்டா ஒருவேளை நான் பிரசங்கத்தை உளறத விட அதுல இருக்கிற பாரம் உங்களுக்கு அதிகமா தெரியலாம், பெரிய இம்பாக்ட் ஏற்படலாம் இல்லைங்களா? அப்படியா யோசிக்கிறேன். ஆனா அவ்வளோ ஷாக்கிங் வேர்ட்ஸ், அவ்வளோ ஷாக்கிங். என்ன ஷாக் அதுல இருக்கு, என்ன இருக்கு அதுல பாப்போமே. இந்த நாள்ல இந்த பிரசங்கம் பிரீச் பண்ணப்படணும். சபைகள் எல்லாம் அவிவிசுவாசிகள் நாள், கள்ள தீர்க்கதரிசிகளால் ஏமாற்றப்பட்டு சுய வஞ்சனையில் பரலோகத்துக்கு போறோன்னு நித்தியத்தை நோக்கி நித்திய ஆத்மாவை நோக்கி. இந்த உலகத்திலேயே நமக்கு இருக்கக்கூடிய நம்ம ஆத்மாவோட பெருசு முக்கியம் இல்லைங்க, எல்லாமே அதுக்கு மேல துச்சம். குடும்பம் கெட்டு போச்சு, கணவன் கெட்டு போனா, பிள்ளைங்க கெட்டு போன, என்ன ஆனாலும் சரி, ஆத்மாத்த விட முக்கியம் வேற இல்ல. அது இழந்தோன்னா அவனை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்துல கிடையாது. அந்த ஆத்மானுடைய நித்திய விதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நாள், அந்த நாள் பயங்கரமான நாள். அநேக பேர் ரட்சிக்கப்பட்டோம் நினைச்சு தங்களை வஞ்சித்து கொள்ளுகிற ஒரு நாள் அந்த நாள்ல வெளிப்படும். இதான் அந்த ஷாக்ல தான் ஆண்டவர் நமக்கு எலக்ட்ரிக் ஷாக்கை கொடுத்து எழுப்ப பாக்குறேன். எந்திரி, ஆயுசெல்லாம் இப்படி போயிடாது இந்த மக்கள். ஏன்னா அந்த மக்கள் நித்தியத்தின் ஒரு ஃபியூச்சர் பார்வையை கொடுத்து நம்மளை இன்னைக்கு எழுப்புறார் ஆண்டவர். ஒருவேளை அந்த அநேக பார்த்து வாழ்க்கையெல்லாம் தெரியாம இருந்துட்டோயா, இங்க தான் தெரியுது. நமக்கு ஆண்டவர் ஆதங்கத்தோடு சொல்ற, இங்கேயாவது புரிஞ்சுக்க, இங்கேயாவது சுய வஞ்சனையிலிருந்து எந்திரி, அன்னைக்கு போய் நீ வஞ்சிக்கப்படாத, இப்படியே போகாதன்னு இன்னைக்கு நமக்கு சொல்றாரு ஆண்டவர். பாருங்களேன் அதுல தான் இருக்கு. என்ன அந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு, ரொம்ப மேல் பார்வையான ஒரு அர்த்தத்தை பார்ப்போம். நமக்கு நேரமும் இல்லை, இத தொடர்ந்து நம்ம படிக்கணும். மேல் பார்வையான அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். மேல் பார்வையா பார்த்தோம்னா ஒன்னும் இல்லை, படிச்சு பார்த்தாவே நேரடியாக நம்ம ஊர்ல குவிஞ்சு கிடக்கிற பெந்தகோஸ்து கூட்டத்தை தான் இது பேசுற மாதிரி தெரியுது இல்லைங்களா. என்ன, உன் நாமத்தில் அற்புதம் செய்தோம், யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கும், பிசாசுகளை விரட்டணும், தீர்க்க தரிசனம் சொன்னோம், அவங்கள பார்த்து என்ன சொல்ல போறாரு, உங்களை நான் அறியேன் அப்படின்னு போறார். ஐயோ நாங்கள் எவ்வளவு கோடி இருக்கிறோமே, நீங்க தான் அநேகர், உங்களைத்தான் எனக்கு தெரியாதுன்றார். அநேகரா இருக்கிறீங்களே, உங்களைத்தான் எனக்கு தெரியாதுன்றார். கூட்டம் கூட்டமாக தெரு தெருவாக சத்தம் போட்டுட்டு இருக்கிற உங்களைத்தான் எனக்கு தெரியாதுன்றார். அவங்களதான் தெரியாது இன்னைக்கு சொல்றாரு. எத்தனை பேர் அங்கிருந்து எந்திரிக்க போறாங்க, அவங்களுக்கு விட்டது அவங்கள பத்தியே பேசி நமக்கு இல்ல. ஆனா அவங்கள பத்தி மட்டும் பேசல, இது அவங்கள பத்தி மட்டும் பேசல. பாருங்களா இதுல நம்மளும் இருக்கிறோம், நம்மளும் இருக்கிறோம். அது நமக்கு எப்படி அப்ளை ஆகுது நம்ம பார்ப்போமே. 21 படிங்களா,
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை.
இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு, ஒரு 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 பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. பாசிட்டிவ் என்ன ஸ்டேட்மெண்ட், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். யாருங்க பரலோகத்துக்கு போறது, என் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோகத்துக்கு போறது. பாசிட்டிவ். நெகட்டிவ் என்ன, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அல்ல. அல்ல நித்திய பரலோக, பரலோக ராஜ்யம்னா நித்திய பரலோகத்தை குறிக்குது. கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிறவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். ஆனா வேதம் என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நீ அறிக்கையிட்டு இட்டாதான் நீ ரட்சிக்கப்படுவாய் இல்லைங்களா. அது செய்யணும், கர்த்தாவேன்னு சொல்லணும், சொல்ல அதோடு நிக்கல. ரோமர் 10:9 என்ன போட்டிருக்கு, நீ அவர்களை உன் வாயினால் கர்த்தர் என்று அறிக்கையிட்டு அதோடு நிக்கல, உன் இருதயத்தினால் அவர் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அறிக்கையிடும் கர்த்தாவே கர்த்தாவேன்னு. யாருங்க கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்ல முடியும். அந்த வார்த்தை என்ன வார்த்தை பயன்படுத்தி இருக்குன்னா, பழைய ஏற்பாடுல இருக்கிற குரியாஸ்ன்ற வார்த்தை, லார்ட் ஜெகோவா, யெகோவா தேவன். அந்த வார்த்தை அவருக்கு தான் அந்த பயன்படுத்துறது. ஆனா அதைத்தான் இங்கேயும் கர்த்தாவே கர்த்தாவேன்றாங்க. அப்படின்னா இந்த மக்கள் யாரு, இதாங்க நம்மளுக்கு நடுக்கம் கொடுக்கணும். ஒரு இந்துஸ் இது சொல்ல முடியாது, ஒரு முஸ்லிம்ஸ் இது சொல்ல முடியாது, ஆர்எஸ்எஸ் காரங்க இது சொல்ல முடியாது, எந்த மத்த மக்களும் சொல்ல முடியாது. ஏன்னா லிபரலா இருக்கிறவங்க சில பேர் இயேசு வெறும் மனுஷன் சொல்றவங்க ஜெகோவா விட்னஸ் கூட இதை சொல்ல முடியாது. இதை சொல்லக்கூடியவர் ஒருவர் தான், சத்தியத்தை அறிந்த மக்கள் தான். நல்லா இயேசு கர்த்தர் என்று பழைய ஏற்பாடுலயும் புதிய ஏற்பாடுலயும் நன்றாக படித்து உணர்ந்த மக்கள் தான் இதை சொல்ல முடியும். நல்ல வேதத்தின் அறிவு உள்ளவங்க, ஆர்த்தடாக்ஸ், சரித்திர சத்தியத்தை அறிந்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லக்கூடியவர்கள் யார். வேதம் வந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுது, பழைய ஏற்பாடெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுது. பழைய ஏற்பாடுல இருந்த யெகோவா அவ இயேசு கிறிஸ்து தான் அறிந்து கர்த்தாவேன்னு சொன்னா அதுல என்ன அடங்கியிருக்கு, ஆண்டவரே நீர்தான் கடவுள், நீர்தான் யெகோவா. பழைய பாடு நாங்கள் நம்புகிறோம், எல்லாம் உம்மை பத்தி பேசுது. நீ கன்னிமரியால் பிறந்திருக்கிறீர், உன்னுடைய பிறப்பு கன்னிமரியால் இருந்து தெய்வீகமாக முழுமையான தெய்வீகம் கொண்டு முழுமையாக மானிடம் கொண்டு அற்புதமான வாழ்க்கை எங்களுக்காக வாழ்ந்து கிருபாதார பலியாக எங்களுக்கு மரணத்தில் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாசத்தில் நீர் உட்கார்ந்து எல்லா அதிகாரங்களோடு ஆளுகிற கர்த்தர் நீர். இந்த சத்தியங்கள்லாம் தெரிஞ்சவங்க தான் இதை சொல்ல முடியும். அம்மா அப்படி சொல்லிட முடியாது, கர்த்தாவே கர்த்தாவே என்ற அளவுக்கு. ஏன் ஒருத்தர் கர்த்தா எனக்கு பண்ண இன்னும் ஞாபகம் இருக்கு, பழைய பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது கேட்பார், இயேசு கிறிஸ்துவை நீ கர்த்தர் என்று விசுவாசிக்கிறாயா? ஆம் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் அப்படின்னா டக்கு ஞானஸ்தானம் இல்லைங்களா. கர்த்தர் என்று விசுவாசிக்கிறாயா? கர்த்தர் என்று சொல்லணும்னா சத்தியெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கர்த்தர் எல்லா அதிகாரம் உடையவர், இரண்டாவது வருகையில் வரப்போறவர் அப்படின்னு. இது வந்து எத்தனையோ தவறான காலேஜஸ் இருக்கு, அவங்களாம் அதை சொல்ல முடியாது, அவங்க அற்புதத்தெல்லாம் நம்புறதில்ல. எத்தனையோ தவறான காலேஜ் இயேசு கர்த்தர் என்று நம்புறதில்ல, தி லார்ட்ஷிப் ஆஃப் கிரைஸ்ட் நம்புறதில்ல. சில பேர் அவர் கர்த்தர் நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம், எல்லாம் அவர் கர்த்தர் இல்லைன்ற மாதிரி. சத்தியத்தை நன்றாக அறிந்தவர்கள் தான் இதை சொல்ல முடியும், முழு வேதத்தை நன்றாக படித்தவர்கள் தான். கர்த்தரே அதை கவனிச்சு பாருங்க, ஒரு தடவை இல்லை எத்தனை வாட்டி கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னா ரொம்ப வைராக்கியத்தோடு பாசத்தோடு பக்தியோடு ஊக்கத்தோடு சொல்றவங்க. ஒரு தடவை சொன்னால் ஆண்டவா ஆண்டவ கர்த்தரே கர்த்தரேன்னு ஒரு ஒரு பக்தி, பக்தியின் பலத்தை காட்டு ரொம்ப வைராக்கியத்தோடு. 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா உம்முடைய நாமத்தில் உம்முடைய நாமத்தில் உம்முடைய நாமத்தில் மூணு தடவை சொல்றாங்க, மூணு தடவை. சுயநலமாவும் அவங்க இருந்ததில்லை, செஞ்சதெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இயேசுவின் நாமத்தில் தான் செஞ்சிருக்கிறாங்க, இயேசுக்காகத்தான் செஞ்சிருக்காங்க, சுயநலத்துக்காக செய்யலை. பாருங்களேன் உம்முடைய நாமம், உம்முடைய நாமம் அதிசயங்க, என்னென்ன காரியங்கள் செஞ்சிருக்காங்க, அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க, பேய்களை விரட்டி இருக்கிறாங்க, எவ்வளவு காரியம் செஞ்சிருக்காங்க. அவங்க நம்பிக்கை சரியான நம்பிக்கை, அந்த சத்தியத்தை அறிஞ்சது மாத்திரம் இல்லை, அது அப்ளையும் சரியா பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இவர்களை நோக்கி அவங்க பரலோகத்துக்கு போக மாட்டேன்ற என்ன ஆச்சரியம். இதுல நம்ம எல்லாரும் இல்ல, இதை விட மிஞ்சிட்டோமா நம்ம? இல்லதான் நம்ப இருக்கிறோம், இதெல்லாம் தான் செஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம வித்தியாசமா என்ன செய்யலாம், சத்தியத்தை நம்ம எல்லாரும் கேட்கிறோம், சத்தியத்தை நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோம், பைபிளுக்கு விரோதமாக இல்லை, பைபிளை யாரும் எதிர்க்கிறவங்க இல்லை, அவர் கர்த்தர் என்று நம்புகிறோம், அவர் தான் தெய்வம், அவரை விட்டு வேற தெய்வம் இல்லைன்னு நம்புகிறோம். அதை அறிக்கையும் செய்கிறோம், அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறோம், வாரம் வாரம் வந்து அவர் வசனத்தை கேட்கிறோம், அவர் வசனம் ரொம்ப முக்கியம்னு உணர்ந்து கேட்கிறோம், வார வாரம் வந்து கேட்கறது இல்லாம அநேக வருஷங்களா கேட்டுக்கிட்டு இருக்கோம். காஸ்பல் மீட்டிங் நினைத்து அவரை பத்தி பிரசங்கம்லாம் பண்றோம், தெரிஞ்சவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றோம், ஃபேமிலி கான்ஃபரன்ஸ் வேற நடத்துறோம், பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறோம், ஓய்வு நாளில் ஜெபம் பண்ணி அதெல்லாம் செய்கிறோம். இது மட்டுமே செய்கிறவர்களா நாம் இருந்தோமானால் நாம் வஞ்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்றார். ஏன் என்ன ஆண்டவரே, யார் தான் பரலோகத்துக்கு போறவங்க என்ன சொல்றாரு, பாசிட்டிவா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அவன் தான் பரலோகத்துக்கு போறான். இதெல்லாம் செய்ய தப்பு இல்லை, இதெல்லாம் செஞ்சாலும் நீ நரகத்துக்கு போயிடலாம், இதை செய்யாமட்டினா என்ன, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின், என்னை கர்த்தாவேன்னு வெறும் அறிக்கை எடுக்கிறவன் இல்ல, அது அவைராக்கியமா செய்யறவன் இல்ல, என்னதான் வேற என்னதான் தேவை, அந்த பிதாவினுடைய சித்தத்துக்கு இருதயம் முழுமையாக அடிபணிந்து அடங்கி அதன்படி நடக்கணும், அவன் தான் பரலோகத்துக்கு போறான். என்னுடைய இருதயம் கடவுளுடைய சித்தத்துக்கு அடிபணிந்து அதன்படி நடக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். பாருங்களேன், வாயில வரும் அறிக்கை செய்யறது மாத்திரம் இல்ல, வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருக்கா, அதான் அந்த கிருபையின் அடையாளம். கிருபையின் அடையாளம் என்ன, என்னென்னவோ செய்யலாம், என்னென்னவோ அறிக்கையிடலாம், என்னென்னவோ ஜபம் விடலாம், ஞாயிற்றுக்கிழமை என்ன, வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருக்கா, தட் இஸ் தி கிரேஸ் ஆஃப் சைன். இல்லைன்னா நீ பரலோகத்துக்கு போறல, சுயவஞ்சனையில் இருக்கிறவர். இதை படிச்சு பார்க்கும்போது பாருங்களேன், எந்த மனிதர்கள் தேவ கிருபையினால் மனமாற்றம் அடைந்து இயேசுக்கு அடிமைப்பட்டு ஆண்டவருடைய சித்தத்தை தான் செய்வேன், அதற்காகத்தான் வாழ்வேன் வாழ்றவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். ஆண்டவருடைய சித்தத்துக்காகத்தான் செய்கிறவன் என்ன வெளிப்படுத்தணும், அவன் இருதயம் எப்படிப்பட்டதுன்னு வெளிப்படுத்தணும், ஆண்டவுடைய சித்தத்துக்கு அடிபணிந்து இருக்கிறது, கிருபை அவனுக்குள்ள அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு, ஆண்டவுடைய சித்தத்தின் பக்கம் அவன் இருதயம் திரும்பி இருக்கு, திரும்பி இருக்கு. ஏன் அது முக்கியம், ஆண்டவருடைய சித்தம், பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் கர்த்தருடைய ஜெபத்தில் ஆண்டவர் மகிமைப்படுற விதம் எப்படி, பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுகிறது போல் பூமியில் செய்யப்படும் போதுதான். அப்பதான் என்ன காட்டுறோம், தேவராஜ்யம் நம்ம மேல வந்திருக்கிறத காட்டுறோம். தேவராஜ்யம் நம்ம மேல வந்திருந்தா தான் அவருடைய நாமம் பரிசுத்தப்படுது, நம்ம படைக்கப்பட்டது, பராமரிக்கப்படுறது, மீட்கப்பட்டது காரணமே ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதுக்காகத்தான் நம்ம வாழ்றோம், அதுக்காகத்தான் நம்ம வாழணும். அந்த வாழ்க்கை அது எப்படிதான் ஆண்டவர் மகிமைப்படுவாரு, அவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்ந்தாத்தானே மகிமைப்படுவாரு. அப்பதான் அவர் ராஜ்யம் வந்திருக்கு, அப்பதான் அவர் நாமம் பரிசுத்தப்படுது இல்லைங்களா. அது ரொம்ப முக்கியம், அதைத்தான் அவர் சொல்றாரு. அது ரொம்ப தவிர்க்க முடியாதது, தவிர்க்க முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அதான் அடையாளம், அதான் அடையாளம், உண்மையான விஷயம். இப்ப என்ன, இது என்ன ஆண்டவருடைய சித்தத்தை செய்தாதான் ரட்சிக்கப்படுவோமா, இது என்ன கிரியையினால் ரட்சிப்பு வருதா? இல்ல, நம்ம வேதத்தை கிளியரா பார்த்தோம். வேதம் என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலேயே ஒரு மனிதன் கிருபையின் மூலம், கிருபையினால விசுவாசத்தின் மூலமாகவே ரட்சிக்கப்படுறான்னு பாக்குறோம். ஆனா ஒரு உண்மையான விசுவாசம் வந்துச்சுன்னா, அதே வேதம் என்ன சொல்லுது? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உண்மையான விசுவாசம் வந்ததுக்கு என்ன அடையாளம்? நம்ம கிட்ட நற்கிரியைகள் இருக்கணும். அந்த நற்கிரியைகள்னா என்ன? ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறது நல்ல கிரியைகள். புரியுதுங்களா? விசுவாசம் இருக்குது, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு உன்னனியே ஏமாத்திக்கிறது இல்ல. அந்த விசுவாசம் இருக்கிறதுக்கு கிரியைகள் எங்க, நற்கிரியைகள் எங்க? தேவனுடைய சித்தத்தை செய்கிறாயா, அதுலதான் பாருங்களேன். அதோட கனெக்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆண்டவருடைய சித்தம்னா என்ன? ஆண்டவுடைய சித்தம்னா என்ன? பல இடங்களில் ஒரு வசனம் போட்டிருக்கு, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17:30 நான் படிக்கிறேன். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளை இடுகிறார். முதலாவது ஆண்டவருடைய சித்தத்தின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஆண்டவுடைய சித்தம்னா என்ன? என் வெளிப்பாடு, நான் மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். அதான் ஆண்டவுடைய சித்தத்தின் வெளிப்பாடு, நான் மனம் திரும்பணும். மனம் திரும்பணும்னா என்ன? பாவத்திலிருந்து, சுயத்திலிருந்து, உலகத்திலிருந்து நாம் திரும்பி தேவன் பக்கம் திரும்பணும் இல்லைங்களா. திரும்புறது, மனம் திரும்புதல், நம் பாவத்தை விட்டு ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு திரும்புவது. நாம் பாவிகள், உதவியற்றவர்கள், சீர்கெட்டவர்கள், நரகத்துக்கு பாத்திரவான்கள் என்று உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புறது. எத்தனை பேர் ஆண்டவர் அந்த சித்தத்தை செஞ்சிருக்கீங்க? அதாங்க ஆண்டவருடைய முதல் சித்தம். மனம் திரும்பி இருக்கீங்களா? உங்களுடைய கலகமான எதிர்ப்பான வழியை விட்டு ஆண்டவருடைய வழியின் பக்கம் வாழணும்னு திரும்பி இருக்கீங்களா? பெருமையான வழியை விட்டு ஆண்டவருடைய சித்தத்துக்கு அடங்கி இருக்கீங்களா? எங்க மனம் திரும்புதல்? உங்க வாழ்க்கையில மனம் திரும்புதல்னா என்ன? உங்களுக்கு படிச்சு கொடுத்தோம், ஞாபகம் இருக்குங்களா? தேவ ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் என்ன? பாவத்தின் மெய்யான உணர்வோடு பாவத்தை உணர்ந்து இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவன் காமிச்ச கிருபையை பார்த்து பாவத்துக்காக துக்கப்பட்டு பாவத்தை வெறுத்து கீழ்ப்படிதலை முழு நோக்கமாக கொண்டு, கீழ்ப்படிதல் அங்க வருது பாருங்க, பாவத்திலிருந்து தேவன் பக்கம் திரும்புறது. இன்னமே ஆண்டவருக்கு தான் கீழ்ப்படிவ, ஆண்டவர் சித்தத்துக்கு தான் கீழ்ப்படிவ, அதான் தேவனுடைய சித்தம். எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கீங்க? நீங்க எவ்வளவுதான் சர்ச்சுக்கு வரலாம், எவ்வளவுதான் பேசலாம், கர்த்தாவே கர்த்தாவேன்னு பேய்களை ஓட்டலாம், அற்புதம் செய்யலாம், என்னன்னுவோ பண்ணி வைக்கலாம், இன்னொரு பேரை சபைக்கு கூட்டு வரலாம், மனம் திரும்புதல்லன்னா கடைசியில உங்களை அறியன்னு சொல்லி நீங்க சுய வஞ்சனையான இதயத்தில் வாழ்றீங்க. தேவனுடைய முதல் சித்தம், நான் மனம் திரும்பணும், அதான் அடையாளம். நான் மனம் திரும்பி இருக்கிறேன்றதுக்கு இன்னைக்கு என்ன அடையாளம்? ஆமாங்க, திரும்பிட்டாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. மனம் திரும்பினான்றதுக்கு இன்னைக்கு என்ன அடையாளம்? இன்னைக்கும் தொடர்ந்து மனம் திரும்புதலோடு வாழ்கிறேன் இல்லைங்களா, அதான் அடையாளம். தொடர்ந்து அவ்வப்போதும், போன வாரம் என் பாவத்தை நான் உணர்ந்து ஆவியில் எளிமைப்பட்டு, போன மாசம் என் ஆவியில் எளிமைப்பட்டு உணர்ந்து நொறுங்கி மனம் திரும்பி இருக்கிறேன்னா. மார்ட்டின் லூத்தர் 500வது சீர்திருத்த கொண்டாடுறோம், அவர் 95 தீசஸ் அடிச்சாருன்னு கொண்டாடுறோம். அவர் அடிச்ச முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? முதல் பாயிண்ட் மத்தேயு 4:17 வச்சு சொல்றாரு. முதல் பாயிண்ட், இயேசு கிறிஸ்து மனம் திரும்பன்னு சொல்லும் போது ஒரு விசுவாசியுடைய முழு வாழ்க்கையும் மனம் திரும்புற வாழ்க்கை தான் என்று குறிப்பிட்டார். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரிஃபர்மேஷன், ரிஃபார்ம்ட் சபைன்னு வச்சுக்கிட்டு மனம் திரும்புதலே இல்லைன்னா வெறும் பேசுறவங்க தான் நீங்க, வெறும் பேசுறவங்க. கர்த்தாவே கர்த்தாவே, நீங்க மனம் திரும்பி இருக்கிறீங்களா? மனம் திரும்புதல் தொடர்ந்து இருக்கணும். ஒரு வாட்டி மனம் திரும்பினா தொடர்ந்து மனம் திரும்பணும். கடந்த வாரத்துல, கடந்த வாழ்க்கையில ஆவியில் எளிமைப்பட்டு திரும்பி இருக்குமா? அதுதான் தேவனுடைய சித்தத்தை செய்யறது, இல்லைன்னா சுய வஞ்சனையில் வாழ்றோம். இன்னொரு விதத்துல சொல்ல போனா மலப்பிரசங்கத்தின் வாழ்க்கை. தேவனுடைய சித்தம் என்ன? மலப்பிரசங்கத்தின் வாழ்க்கை. அது தெளிவாக சுருக்கமாக சொல்லியிருக்கார். தேவனுடைய சித்தத்தை என்ன? என்ன எனக்கு என்ன குணங்கள் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு? ஆவியில் எளிமை உள்ளவனா இருக்கணும், துயரப்படுகிறவனாக இருக்கணும். என் பாவி சீர்கட்டவன் துயரப்படணும், நான் சந்தோஷமா ஜாலி ஜாலியா இருக்கிறது இல்லை. எவ்வளோ பாவ ஆசை, எவ்வளோ உலக ஆசை, உலக கவர்ச்சி எனக்கு இருக்கே, என் இருதயம் சுத்தமா இல்லையே, அழுகுறவனா இருக்கணும். அப்படி அழுகுறோமா நம்ம? அதான் தேவனுடைய சுத்தம். சாந்த குணம் உள்ளவனாக, இருதயத்தில் சுத்தம் உள்ளவனாக, சமாதானம் பண்ணுகிறவனாக, அதான் தேவனுடைய சுத்தம். அதை செய்கிறவனால் தவிர்த்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுகிறவன் இல்லை. நம்ம வாழ்க்கையிலும் விசுவாசிகளாக திசை திரும்பி நீங்க போயிருக்கலாம், எங்கெங்கேயோ போய் குழப்பத்தில் நீங்க இருக்கலாம். அதுக்கு மருந்து ஆண்டவருடைய சித்தம் இன்னைக்கு என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சித்தத்தை நீங்க செய்ய விரும்புறீங்களா? மனம் திரும்புங்க, உலகத்தை விட்டு, சுயத்தை விட்டு, பாவத்தை விட்டு, டர்ன் யுவர் ஹார்ட். எவ்வளவு காலம் இப்படியே போக போற, வஞ்சிக்க போற, வஞ்சனையில் வாழ போற, மனம் திரும்பு, விசுவாசியாகுவோம். ஆண்டவர் மேல முதல்ல ரொம்ப அன்பு இருந்துச்சுங்க, சபையில சேரும் போது மெம்பர்ஷிப்ல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சுங்க, இப்பெல்லாம் கெட்டு போச்சுங்க. இப்பெல்லாம் அப்படியெல்லாம் ஆர்வம் இல்லையே. ஏன் இல்ல? உன் முதல் அன்பில் நீ விழுந்து விட்டாய், மனம் திரும்பு அப்படின்றார் ஆண்டவர் இல்லைங்களா. மனம் திரும்பணும். மனம் திரும்பும் போது அந்த ஆர்வம் வரும். தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க இருக்கிறவங்க குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருந்தீங்கன்னா மனம் திரும்பணும். அதை செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான். இன்னொன்னு ஒன்னியோவான் 3:22 போட்டு, இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பது மனம் திரும்புதல். இது தேவனுடைய சித்தம். அது ரட்சிக்கிற விசுவாசமா இருக்கணும், அது நற்கிரியைகளை கொண்டு வரும். இயேசுவை விசுவாசிக்கணும், ஃப்ரெஷ்ஷா தொடர்ந்து இயேசுவை நம்பிக்கை வச்சு, அவர் நீதிமான் விசுவாசத்தினால் பழைப்பான்ற மாதிரி தொடர்ந்து இயேசு மேல இருக்கிற நம்பிக்கையில் நம்ம வாழ்றோமா? விசுவாசம் இருக்கா? விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா? விசுவாசத்தோடு ஆராதனைக்கு வருமா? விசுவாசத்தோடு விசுவாசம் இருந்தால் தான் ஜபம் இருக்க முடியும். விசுவாசிக்கணும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அவர்கள் நிலைத்திருக்கு, விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் நிலைத்திருப்பார்கள், அவர்கள் அநேக கனிகளை கொடுப்பார்கள். இன்னொன்னு தேவனுடைய சித்தம் நான் என்னன்னு போட்டிருக்கோம், 1 Thessalonians 4:3 படிங்களா. நீங்க எல்லாம் உங்க பைபிள் எடுத்து பார்க்கலாம், 1 Thessalonians 4:3.
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.
என்ன தேவனுடைய சித்தம்? ரொம்ப குழப்பம் இல்ல, நீ பரிசுத்தம் ஆகணும், ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி விசுவாசித்த உனக்கு, அதான் தேவனுடைய சித்தம், மனம் திரும்பி விசுவாசி, விசுவாசித்த உனக்கு ஆண்டவருடைய ஒரே சித்தம் என்ன? நீ பரிசுத்தமாகணும். பரிசுத்தத்துல வளர்றியா? உன் இருதயம் பரிசுத்தப்படுதா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவனா தேவனிடத்தில் வருகிறாயா? இல்ல வெறும் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறியா? வெளி வேஷம். ரெண்டு எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொன்னாரா? நான் செய்வேன். அங்க ஒரு இருதயம், இங்க ஒரு இருதயம். சிங்கிள் மைண்டடா ஆண்டவருக்கு இருக்கிறியா? இதய சுத்தம் இருக்குதா? பரிசுத்தத்தில் நாம் வளராதவர்களா இருந்தோமானால், பாவத்தை கொண்டு பரிசுத்தத்தில் வளராதவர்களா நாம் இருந்தோமானால், நாம் விசுவாசிகள் அல்ல, நாம் வஞ்சிக்கப்படு போகிறோம். 1 Peter 1:4 சொல்றாரு, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காய் மரித்து பாடுபட்டதினால் நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்க பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். கிறிஸ்துவை விசுவாசிச்சு மனம் திரும்பினவன் என்ன பண்ணுவான்? இனி மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைப்பான். அதை பிழைக்கிறதுக்கு எப்படி இருப்பான்? பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பாவங்களை விட்டோய்ந்தாதான் நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி வாழ முடியுங்க. பாவத்துல வாழ்ற வரைக்கும் தேவனுடைய சித்தம் கிட்ட கூட வராது, தேவனுடைய ஆசீர்வாதம் கிட்ட கூட வராது. பாவங்களை விட்டோய்ந்து மனுஷருடைய இச்சைகளை விட்டு தேவனுடைய சித்தத்தின்படி பிழைப்பான். உலகமோ அதன் இச்சைகளும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தை படி செய்கிறவன் என்றென்றும் பிழைத்திருப்பான். இதெல்லாம் நம்ம தேவனுடைய சித்தம் என்ன நம்ம காட்டு. ஒரே ஒரு வசனம் பார்ப்போம், 1 Thessalonians 5:16 என்ன போட்டுக்கு நான் படிக்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், நல்லா இருக்குதே, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இதான் எப்பொழுதும் ஜபம் பண்ணணும், எல்லாவற்றிலையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். முறுமுறுக்கிறவர்களா இல்ல, ஸ்தோத்திரம் செலுத்துறது. ஏன் இப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்னங்க? எல்லாவற்றிலையும் நான் புலம்பிக் கொண்டு முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிற ஆளா இருக்கக்கூடாது. எப்பொழுதும் விசுவாசியாக, எப்பொழுதும் ஜபம் பண்ணி, எல்லாவற்றிலையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இருக்கிறதா தேவனுடைய சித்தமா இருக்கு. இப்படி எல்லாம் இதான் நம்ம வாழ்க்கையை விவரிக்குதா? யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா ஒன்னு பேசி பேசி நம்மளை வஞ்சித்துக் கொள்றோம், கேட்டு கேட்டு நம்மளை வஞ்சித்துக் கொள்றோம். இப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இதான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனா இதான். ஏசு கிறிஸ்துவை நேசிக்காதவன் ஒன்னு குறைந்தர் 16:22 போட்டிருக்கு, அவன் சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன். ஏசு கிறிஸ்துவை நேசிக்கிறதுனா என்ன? என்னை நேசிக்கிறவன் என் கற்பனைகளை கீழ்படிவான், என்னை நேசிக்காதவன் என் கற்பனையை கீழ்படிய மாட்டான். ஏசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களா இருந்தோனா என்னதான் சொல்லி அவர் கற்பனைகளை கீழ்படுகிறோமா? கீழ்ப்படிதல் இருக்கா வாழ்க்கையில? யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நம்ம இருதயம் கீழ்ப்படிதலுக்கு வடிவமைக்கப்படலைன்னா நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படி இருக்கிறோமா? ஒரு பரிபூர்ணமான கீழ்ப்படிதல் அவர் கேட்கல, ஆனா ஒரு தீர்மானமான கீழ்ப்படிதல், உறுதியான கீழ்ப்படிதல் பாருங்களேன். இல்லங்க அப்படியெல்லாம் இல்ல, இப்படித்தான் தொடர்ந்து போய் நான் பரலோகத்துக்கு போய் சேர போறேன்னா 22 உங்களுடைய எதிர்காலத்தை பாருங்க. என்ன சொல்லு? எதிர்காலத்தை பார்ப்போம். நான் இப்படியே தொடர்ந்து சுயவஞ்சனையில் வாழ போறேன், இதெல்லாம் கேட்டு 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 போவேன். நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு, எனக்கு நல்லா பேசுங்க, நல்லா இருக்குது கேட்கறது, கேட்டுக்கிட்டே போவேன். ஆனா நான் ஒண்டி கொஞ்சம் கூட இப்படி மாற போறது இல்லை. கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு இருந்தீங்கன்னா, நீங்க தள்ளாடி வயசாகி குச்சி பிடிச்சிக்கிட்டு வர்ற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலும் சரி, அப்ப கூட தூக்கிட்டு வந்து ஸ்ட்ரெச்சர்ல கூட்டு வந்து உங்களை கேட்க வச்சாலும் சரி, கடைசியில ஏமாந்து போறீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் பார்ப்போம். 22 படிங்களா, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, உங்க பேர் அதுல போட்டுக்கங்க, உங்க பேர் அதுல போட்டுக்கிட்டு இவர் என்னை நோக்கி, உங்க நீங்க தான், நீங்க தான் அப்படி இல்லைன்னா, இது இந்த தேவன் சித்தத்தின்படி இல்லைன்னா சபைக்கு வரலாம், மெம்பர் ஆகலாம், என்ன கூட ஆகலாம், பாஸ்டரா கூட ஆகலாம், டீக்கனா கூட ஆயிடலாம். நீங்க அவங்க எங்க டீக்கன் தான், பாஸ்டர்ஸ் பாருங்களேன். அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தில் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அந்த நாள் சரித்திரமெல்லாம் நம்மளை கொண்டு போற நாளுக்கு போது நம்ம ஒவ்வொரு யோசிச்சு பார்த்தாலும் நம்ம ஒவ்வொரு இதய துடிப்போம் அந்த நாள் கிட்ட 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 போயிட்டு இருக்கு. டப் 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 டப்ன்றது கிட்ட 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 போது, அந்த நாள் வரப்போகுது. அந்த நாள் கிட்ட போயிருக்குது, எல்லோரும் நிக்க போறோம். இயேசு பாருங்களேன், அவருடைய தெய்வீகத்தை எவ்வளோ ஒரு சாதாரணமா சொல்றாரு. அந்நாளில் அநேகர் யாரை நோக்கி? என்னை நோக்கி. எல்லா மனிதர்களுடைய நித்திய தலைவிதியை எழுத போற தேவாதி தேவனாகிய என்னை நோக்கி, என்ன தான் பார்த்து பேச போறாங்க? எனக்கு தான் பதில் கொடுக்கணும். மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோல் என் கையில் இருக்கிறதுன்னு சொன்ன இயேசுதான் அவர். அவர்கிட்ட தாங்க இருக்கு, பாஸ்டர் கிட்ட ஒன்றும் கிடையாது, அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் பார்க்கக்கூடியவர், அவர் கையில இருக்குது. அவர் யாரை திறந்து உள்ள விடுறாரோ அவன் தான் போக முடியும். என்னை நோக்கி, என்னை தாண்டி தான் நீ போக முடியும், நான் சொல்றவன் தான் போக முடியும், என்னை நோக்கி. பாருங்களேன், இது ரொம்ப ஷாக்கிங். ஏன் ஷாக்கிங்னா அதனுடைய எண்ணிக்கையினால ஷாக்கிங். எண்ணிக்கை எத்தனை பேரு? அநேகர். சத்தியத்தை அறிந்த அநேகர், சத்தியத்தை அறிக்கையிட்ட அநேகர், சத்தியத்தில் வளர்ந்து தேர்ந்து முதிர்ந்து எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா தீர்க்கதரிசனம் பிரசங்கம் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. உன் நாமத்தில் பிரசங்கம் பண்ணோன்றாங்களே, தீர்க்க தரிசனம் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. பிரசங்கம் பண்ணவங்க, அந்த பிரசங்கத்தில் சத்தியத்தை அப்ளை பண்ணவங்க, பிசாசுகளை விரட்டி மக்களுக்கு உதவி செஞ்சவங்க, அவங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்து போக்குனவங்க. இந்த பிரசங்கிகளை பத்தி இந்த வசனம் பேசுது, முதல்ல புரிஞ்சுக்கங்க. இந்த பிரசங்கிகளே இந்த கெதினா, அந்த பிரசங்கிகளுக்கு கீழே வஞ்சிக்கப்பட்ட கோடாக்கோடி பிரசங்கிகளே அநேகர் இருந்தா, அந்த பிரசங்கிகள் கீழே வஞ்சிக்கப்பட்ட அநேகருடைய கதி என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கே இந்த கதினா என்ன சொல்றது? அநேகர் நம்ம அநேகர்னா ஓகே, ஒரு 1000 பேர் சொன்னா அநேகர்னு நமக்கு தெரியும். இயேசு அநேகர்னார்னா, அதுவும் ஜட்ஜ்மெண்டேல அநேகர்னா, கூட்டமே அநேகர் இருக்கும், அதுல அநேகர்னா எத்தனை பில்லியன்ஸ் இருக்கும் யோசிக்க முடியுமா? அநேகர் ஷாக்கிங். ஏன்னா எவ்வளோ பேருங்க, அது ஷாக்கிங். எந்த மாதிரி பேரு யோசிச்சு பாருங்களேன். ஒரு புறமதஸ்தர், ஆண்டவரை அறியாதவங்க, லிபரல் கிறிஸ்டியன்ஸ் இல்ல, இயேசுடைய கர்த்தத்துவத்தை மறுக்கிறவர்கள் இல்ல, ஆயிரக்கணக்கான காலேஜ் அற்புதங்களை நம்பாத போய் வழியில இருக்கு, சயின்ஸை நம்பிக்கிட்டு இருக்கு அவங்க இல்ல. இவங்க எல்லாம் சத்தியத்தை அறிந்து அற்புதங்களை நம்பி ஆர்த்தடாக்ஸ் அவங்க நம்பிக்கையில இருந்து பிரசங்கத்திலையும் அவர் நாமத்தில் பிரசங்கம் பண்ணவர்கள். அவர் நாமத்தில் பேய்களை விரட்டினவர்கள் அநேக அற்புத காரியங்களை செய்தவர்கள். அவங்கதான் அவங்கதான் அந்த அநேகர்ல நம்ம இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு, ரொம்ப சான்ஸ் இருக்கு. பரிசுத்தாவி காண்டி ஏதாவது ஒண்ணு செஞ்சு நம்மள மாத்தலன்னா இந்த சர்ச்சில் அநேகர் இந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்க போறீங்க. அந்த நாளில் நீங்களும் இருக்க போறீங்க. உன் நாமத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பிரசங்கமாக கேட்டோமே, உன் நாமத்தில் வாட்ஸ்அப்லாம் கேட்டோமே, உன் நாமத்தில் தானே நாங்கள் பண்ணோம், பேப்டிசம் எடுத்தோமே, அதெல்லாம் கேட்டோமே. பரிசுத்தாவி பண்ணலன்னா உங்க நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஹெல்ப்லெஸ், என் கையில் இல்லை, அது அவர் கையில் தான் இருக்குது, அவர் கையில் தான் இருக்குது. நான் கர்த்தர்னு சொல்லி பாருங்களேன், அப்பொழுது என்ன நடக்கும், அநேகர் ஷாக்கிங். ஏன்னா எவ்வளோ எண்ணிக்கை, எந்த மாதிரி கூட்டம், அது மாத்திரம் இல்லை அவங்களுக்கு வரப்போற பெரிய தீர்ப்பு பத்தி ரொம்ப ஷாக்கிங், ரொம்ப ஷாக்கிங். பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் சிறியவர்களா இருப்பீங்கன்னு சொல்லி விட்டுருக்கலாம், ஏதோ தெரியாம செஞ்சிட்டீங்க, அதனால பரலோக ராஜ்யத்தில் சிறியவர்களா இருந்து போங்கன்னு சொல்லல, என்ன சொல்றாரு பாருங்களேன், சொல்லுங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். ஐ நெவர் நியூ யூ, அறியவில்லை ஒரு காலம், எப்பவும் உங்களை தெரியாது. 50 வருஷம் வந்தமே ஆண்டவரே, ஒரு நாளும் எங்களை பார்த்தது இல்லையா, ஒரு காலம் உன்னை தெரியாது. பாருங்களேன், எல்லாம் அறிந்த கர்த்தருக்கு இவங்களை தெரியாதான்ற அர்த்தம் இல்லை, ஒரு அந்யோன்யத்தில் ஐக்கியத்தில் உறவுல எனக்கு தெரியாது, தேவ பிள்ளையாக எனக்கு தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், பைபிள்ல அறியறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, ரொம்ப அந்யோன்யத்தை குறிக்குது. சரீரவிதமான வேதத்தில் போட்டு காயின் தன் மனைவி அறிந்தான் பிள்ளை பிறந்ததுன்னா சரீரவிதமான அந்யோத்தை பேசுது. அதே மாதிரி ஆவிக்குரிய விதத்தில் இயேசுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்யோன்ய உறவு இதெல்லாம் செஞ்ச நீ, யாராவது போய் அனுதினமும் நான் உன்னிடத்தில் ஜெபம் பண்ணனே ஆண்டவரே, ஆவியில் எளிமையா இருந்தனே ஆண்டவரே, அதெல்லாம் இல்லை இவங்களுக்கு. இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஜெபம் பண்ணன்னு இல்ல, இயேசு கிட்ட உனக்கு உறவு இருந்துச்சா, உண்மையான கிருபை அத்தான செய்யும். இது வெளிப்பிரகாரமான வேஷம் ஆவி செய்யறது, உண்மையான கிரியை உனக்கு இருந்துச்சா, இயேசுவோடு அந்யோன்யத்தில் இயேசுவை பத்தி நீ அறிஞ்சுக்கிட்டு இருந்த, இயேசுவை தெரியுமா உனக்கு, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இயேசுவோட அந்யோன்ய உறவு, ஆண்டவரோடு உறவாடுறது, வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிரியைகளை பார்க்கறது, அந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சா, ரிலேஷன்ஷிப் இருந்துச்சா, மேல் பார்வையா வந்துட்டு போன ஆண்டவருக்கும் உனக்கும் ரொம்ப ஷாக்கிங். என்ன சொல்றாரு அவங்களுக்கு, என்னை விட்டு அகன்று போங்கள், அகன்று போங்கள், டிபார்ட் ஃப்ரம் மீ, மூணு வார்த்தைகள், என்னை விட்டு அகன்று போங்கள். அம்மா பயங்கரமான அந்த வார்த்தை, எந்த வார்த்தைன்னா என்னை திட்டுங்க, என்னன்னா திட்டு வாங்கிக்கலாம், நம்ம இந்த உலகத்துல இருக்கிற கெட்ட வார்த்தைகள்லாம் நம்மள திட்டினாலும் பரவாயில்ல, அந்த மூணு வார்த்தைகள் ஒண்டி நம்ம காதுல கேட்டுருச்சுன்னா போச்சு. உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கெட்ட வார்த்தை, பயங்கரமான வார்த்தை அதுதான், என்னை விட்டு, அந்த வார்த்தையில் இருக்கிற பாரம் ரொம்ப பெருசுங்க, என்னை விட்டு அகன்று போங்கன்னு அவரு சொன்னார்னா, அதை விட வேர்ஸ்ட் நமக்கு வேற ஒண்ணும் இல்லை, அதை விட மோசமான நரகம் இல்லை. எல்லா ஒளிக்கு இறக்கத்துக்கு மனிதர்களை நரகத்துல தூக்கி போடணும்னு பிதாவுடைய நீதி சொல்லும் போது அவங்களை காப்பாத்தணும்னு வந்த ஒரே ரட்சகர் அவர் தான், அவங்களுடைய பாவங்களெல்லாம் சுமந்தவர் அவர் தான், அவங்களுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து முடிந்ததுன்னு சொன்னவர் அவர் தான். அவரை விட்டு அவர் யாருமே காப்பாற்ற முடியாது. அவர் பார்த்து சொல்றாரா, என்னை விட்டு அகன்று போங்க, அவர் சொல்லிட்டா முடிஞ்சிச்சே. எல்லா நன்மையின் சொரூபம், எல்லா அன்பின் சொரூபம், இரக்கத்தின் சொரூபம், என்னை விட்டு அகன்று போங்க. எங்க போனோம், அவர் விட்டு போகக்கூடிய ஒரே இடம், ஒரே இடம், நித்திய பிரிவினை, அவியாத அக்கினி, ஒரு டிராப்பு கையில் தொட்டு வாயில விடுற அளவுக்கு கூட தண்ணி நமக்கு கிடைக்காது. பச்சாத்தாப்போம், பச்சாத்தாப்போம், பாவங்கள்லாம் மனசுல வரும், அழுகையும் பற்கடிப்போம், தேவனுடைய கலப்பிடம் இல்லாத கோபாக்கின ஊத்தப்படுற ஒரு இடம், அங்கதான் நம்ம போவோம். அவரை விட்டு அகண்டு போறதை விட ஒரு இரக்கமே இல்லாத இடம், இரக்கமே இல்லாத இடம். அவங்கள பத்தி எப்படி விவரிக்கிறாரு, என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அவங்கள, என் நாமத்தில் நீங்க அதை செஞ்சிருக்கிறீங்க, இதை செஞ்சிருக்கீங்க, அக்கிரம செய்கக்காரர்களே. அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்கிறாரு, பீப்புள் ஹூ பிராக்டிஸ் லாலெஸ்னஸ் பாருங்களேன், தான் அவங்களுக்கு பேர். லாலெஸ் லா அப்படின்னா என்ன, ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய கற்பனை. நீங்க அற்புதம் செஞ்சீங்க, சபைக்கு வந்தீங்க, ஞானஸ்தானம் எடுத்தீங்க, இதெல்லாம் பண்ணீங்க, ஆண்டவருடைய கற்பனைய வாழ்க்கையில் பின்பற்றவில்லை, கீழ்ப்படியவில்லை. லாலெஸ்னஸ், அக்கிரமம் செஞ்சீங்க, ஆண்டவருடைய கற்பனையை கீழ்படியல. எந்த பரிசுத்தாவை ஏற்படுத்தக்கூடிய எந்த பரிசுத்தமாக்குதல் சத்தியத்தை வாரம் வாரம் கேட்டீங்க, வருஷம் வருஷம் கேட்டீங்க, பரிசுத்தாவை அந்த பயன்படுத்தி உங்க இதயத்தை பாதித்து சுத்தப்படுத்துறது எந்த விதத்திலும் இடம் கொடுக்கல. அக்கிரமம் பண்ணீங்க, நீங்க பரிசுத்த காரியத்தை பண்ணிகளுக்கு போட்ட மாதிரி அதனுடைய மதிப்பே தெரியாம இருந்தீங்க. நீங்க அக்கிரமக்காரர்களே, அக்கிரமக்காரர்களே, திட்டர், பயங்கரமா திட்ட, எல்லாம் வெளியில தான். உன் இருதயம் ஒண்ணும் இல்ல, இருதயம் உலக ஆசைய உடல, பாவ ஆசைய உடல, ஒரு பரிசுத்தமா நீ அடக்கல. கீழ்ப்படிதல், தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிதலே இல்ல. கண்டினியூவா தேவனுடைய சித்தத்தின் படி செய்யறவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க. ஆனா நீ தொடர்ந்து அக்கிரமத்தை செய்து வந்தாய், லாலெஸ்ஸா வாழ்ந்து வந்த, ஆண்டவருடைய கற்பனைக்கு விரோதமாக மல பிரசங்கத்தை திருப்பி திருப்பி திருப்பி, இதாய ஆண்டவருடைய சித்தம், இதாய ஆண்டவருடைய கற்பனைன்னு சொல்லி வந்தா அதுக்கு நேர் விரோதமாய் வாழ்ந்தவர்களே, நீங்க என்ன செஞ்சாலும் யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட். அதான் சொல்ற தொடர்ந்து லாலெஸ்ஸா. அந்த வார்த்தை பாருங்களேன், மல பிரசங்கத்திலிருந்து எடுக்கிறாரு. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் மல பிரசங்கத்தின்படி வாழாத வாழ்றவங்க எல்லோருமே அக்கிரமம் செய்யறவங்க. ஆண்டுடைய சித்தத்தின்படி நீங்க வாழலன்னா உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? அக்கிரமத்தை செய்யறவங்க, அக்கிரமமா வாழ்றவங்க, அதான் பேர் அவர் கொடுக்கிறது. ஏன் லாலெஸ் அக்கிரமா திட்டுறோம்னு நினைச்சுக்கிறோம். ஆண்டவருடைய சித்தம் இதான், கற்பனை தான், அதுக்கு விரோதமா வாழ்றது லாலெஸ், அக்கிரமமா வாழ்றது, கற்பனைக்கு விரோதமா வாழ்றது, அதான் அவர் கொடுக்கிற பேர் அக்கிரம செய்கைக்காரர்களே. இந்த கொள்கையின்படி கொஞ்சம் கூட வாழல, ஆவியில் எளிமை உங்ககிட்ட இல்ல, துயரப்படுறது இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை உங்க இருதயத்துல இல்ல, மனுஷங்க பார்க்கணும்ன்றதுக்காக எல்லாம் வாழ்றது, உலக கவலை தான் ஃபுல்லா உங்களுக்கு இருக்குது, உலக கவலையிலே மூழ்கி வாழ்றவங்க நீங்க. ஆண்டவர் அவ்வளவு சொல்றாரு, பராமரிப்புக்கு விரோதம், சிருஷ்டிப்புக்கு விரோதம், மீட்புக்கு விரோதம், கர்த்தர் மேல இதா இருக்கிறாரு, பராமரிப்பை நம்பி இல்ல, உலக கவலை தான் முக்கியம், மனுஷங்க என்னை என்ன பார்த்து சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளவு வசதி அதான் முக்கியம், அதுக்காக வாழ்கிறவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நோ, அது எனக்கு முக்கியம் இல்லை, மற்றவர்களை குற்றப்படுத்தி வாழ்றது முக்கியம் இல்லை, அதெல்லாம் தேவனுடைய சித்தம் அல்லவே, தேவனுடைய சித்தம் இல்லை. அவர் ஸ்டாண்டர்ட் ரைச்சியஸ்னஸ் தொடர்ந்து உடச்சுக்கிட்டு வாழ்ந்தவங்க அக்கிரம செய்கிறார்களே. பாருங்களேன், ஆண்டவரை பத்தி பல காரியங்களை அவங்க சொன்னாங்க, நம்பினாங்க, கேட்டாங்க, இருதயத்துல ஒன்றும் இல்லை, இதயத்துல ஒன்றும் இல்லை. பாருங்களேன், ஏன் அக்கிரம செய்கிறார்களே? இன்னொன்று எனக்கு படுது, ஒரு பெரிய பாவம் என்ன தெரியுங்களா? ஒரு பேர் கிறிஸ்தவனா வாழ்றது வெறும் வாயில சொல்லிட்டு வெறும் கம்யூனியன் நம்ம எடுத்துட்டு போறோம் வைங்களேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டா நானும் ஒரு மெம்பர், ஆண்டவர் நம்புறேன்னு கம்யூனியன் எடுத்துட்டு மெம்பரா நம்ம இருக்கிறோம்னா பெரிய மூணாவது கற்பனையை நம்ம உடைக்கிறோம். இருதயத்துல ஒன்றும் இல்லை, இருதயத்துல ஒன்றும் மாற்றம் இல்லை, ஆனா கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்குறோம். சரிங்களா? மூணாவது கற்பனை அது, கர்த்தருடைய நாமத்தை வீண்ல வணங்காத, இருதயத்துல ஒன்றும் இல்லாம உணராம போய் கம்யூனியன் எடுக்காத, அவர் நாமத்தை சுமந்துகிட்டு அவர் பேரை வச்சுக்கிட்டு நான் விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு உள்ள ஒண்ணுமே இல்லாம இருந்து அவர் நாமத்தை அதை விட தூஷணம் பண்ண முடியாது தெரியுமா? அதான் சொல்லுது, அவர் நாமத்தை வீண்ல வணங்காத, வீணா எடுக்காத, அவர் நாமத்தை வீணா செய்யாத, அவர் நாமத்தை தான் அவர் சொல்றாரு. அது யூதாஸ் கொடுக்கிற முத்தம் மாதிரி, யூதாசுடைய முத்தம், கர்த்தாவே கர்த்தாவேன்னு ஒரு வசனத்துல சொல்றாரு, லூக்கா 6:46, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லினபடி நீங்கள் செய்யாம இருப்பது ஏன்? கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றீங்க, நான் சொல்றதை ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? ஏன் என் நாமத்தை வீண்ல வணங்குறீங்க? கர்த்தாவேனா என்ன அர்த்தம்? இஸ் மை ரூலர், இஸ் மை லார்ட், அவர் சொல்றதை தான் நான் செய்வேன். அவர் பேரை ஒண்டி சொல்லிக்கிட்டு வீண்ல வணங்கிட்டு அவர் சொல்றது ஒதுமே செய்யறதில்ல. ஜாக்கிரதை, இருதய வஞ்சனையில் நீ வாழுகிறாய், மல பிரசங்கத்தின் போக்கில் நம் வாழ்க்கை இல்லை என்றால் நாம் வஞ்சிக்கப்படுவோம். பாருங்களா, 22 அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், படிங்க அது 22.
அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே விசாசங்களை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள்.
சரி, இதோடு நம்ம முடிக்கலாம். தீர்க்க தரிசனம், பேய்களை விரட்டுறது, அற்புதங்கள், இது மூணும் செஞ்சாங்க. இன்னைக்கு செய்யற பெரிய கூட்டம் இருக்குது. அடிக்கடி கேள்வி எனக்கு வரும், இவங்க உண்மையா தான் செய்யறாங்களா, செய்யற பவர் எல்லாம் தெரியுது அப்படிலாம் கேள்வி வரும். இதை யோசிச்சு பார்ப்போமே. உண்மையா தான் பிரசங்கம் பண்ணாங்களா, உண்மையா தீர்க்க தரிசனம் சொன்னாங்களா, உண்மையா பேய்களை விரட்டினாங்களா, உண்மையா அற்புதங்களை செஞ்சாரா? இதை கேட்கும் போது மூணு ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. ஆமா, ஆண்டவருடைய வல்லமையினால் செய்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது, பிசாசின் வல்லமையினால் செஞ்சாங்கன்னு சொல்லலாம். இல்லைன்னா போலித்தரமா ஊரை ஏமாத்துறாங்கன்னு சொல்லலாம். இது மூணு சாத்தியம். எப்படின்னு பார்ப்போமே. அவர்கள் அவிவிசுவாசிகளா இருந்தாலும், அவர்கள் ஆண்டவரே அறியாதவர்களா இருந்தாலும், அவர்களால தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், அற்புதம் செய்ய முடியும், பிசாசுகளை விரட்ட முடியும். தெரியுமா உங்களுக்கு, பைபிளை தான் வெளிப்படுத்து, அது சாத்தியம். அவங்களாம் ஆண்டவருடைய வல்லமையினால் செய்யறாங்க. ஒருவேளை ஆண்டவருடைய வல்லமையினால சில பேர் வஞ்சிக்கிறதுக்கு ஆண்டவர் செய்ய வச்சிருக்கலாம் அவங்க மூலமா. ஆனா அவங்க அவிசுவாசி இருந்தாலும் செய்ய முடியும். ஏன் அப்படின்னு கேட்டா, அவிசுவாசிகள் மூலமா ஆண்டவர் பழைய பாடலையோ புதிய பாடலையோ அது செஞ்சிருக்கிறார். உதாரணத்துக்கு பாலாமன் ஒருத்தர் இருந்தார். அவன் வந்து அநீதியான கூலிக்கு ஊழியம் செய்யற பொய்யான தீர்க்கதரிசி. ஆண்டவர் அவன் மூலமா தீர்க்க தரிசனம் சொன்னாரு. விசுவாசி இல்ல, நரகத்துக்கு போனவன், அவன் மூலமா தீர்க்க தரிசனம் சொன்னாரு. இன்னொன்னு, சவுல், சாமியல்ல பார்க்கலாம். சவுல் ஒரு விசுவாசியே இல்ல, நரகத்துக்கு போன ஒரு ராஜா இல்லைங்களா. ஆனா 1 சாமுவேல் 23:5 என்ன சொல்லுது, சாமுவேல் தீர்க்க தரிசனம் சொன்னான் அப்படின்னு சொல்லலாம். அவிசுவாசியா இருக்கிறவங்களும் சொல்லலாம். ஏன், மோசமான மனுஷருங்கன்னா யார், இயேசுவை சிலுவையில் அறிஞ்சவங்க தான். அதை முடிவு பண்ணவன் ஒரு காய்பான்னு பிரதான ஆசாரியர், துணியெல்லாம் கிடிச்சிட்டு நாடகம் போட்டான். யோவான், அதிசயமா யோவான் 11:51 என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் அவர் மூலமா தீர்க்க தரிசனம் சொன்னாருன்னு வருது. நீ அவிசுவாசியா இருக்கலாம், நரகத்துக்கு போறவனா இருக்கலாம், நீயும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். அது புரிஞ்சுக்கணும். பைபிள் அவிசுவாசிகளும் செஞ்சிருக்கிறாங்க. ஏன், அற்புதம் செஞ்சிருக்கிறாங்களா, அற்புதம் செஞ்சிருக்காங்களா. யூதாசை எடுத்து பாருங்க. யூதாஸ் ஆண்டவர் கடைசி வரைக்கும் நம்பல, ரட்சிக்கப்படல. அவன் பேய்களை விரட்டினான், அற்புதம் செஞ்சான், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினான். ஆண்டவரை பத்தி தீர்க்க தரிசனமும் சொன்னான், ஆனா அவன் ரட்சிக்கப்படல, நரகத்துக்கு தான் போனான். ஆண்டவர் இறையாண்மை சித்தத்தில் சில பேரை வஞ்சிக்கிறதுக்காக சில மனிதர்களை ரட்சிக்கப்படலான்னு அவங்க மூலமா இதெல்லாம் செய்யலாம். அது ஒரு சாத்தியம். ரெண்டாவது, பிசாசுனால செய்யப்படலாம். யோசிச்சு பாருங்க, பிசாசுனால மனுஜன்மம் அடையாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்களும் இதெல்லாம் செய்யலாம். இது செய்யறதுனால அவங்க கடவுளுடைய பிள்ளைன்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. மலப்பிரசங்கத்தில் தான் போட்டிருக்க கடவுளுடைய பிள்ளைகள் அடையாளம், இது செய்யறதுனால இல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக, பிசாசுனால அவங்க செய்யலாம். ஏன், பிசாசு தன் வல்லமைய பொய்ய பரப்புறதுக்கு அவங்க செய்ய வைக்கலாம் தீர்க்க தரிசனம். ஏன், ஒளியின் தூதன் போல் அவன் வேஷம் தரித்து வருவான். யோபு வாழ்க்கையில யோபுடைய பணத்தை எடுத்துட்டான், அவருடைய சொத்தை எடுத்துட்டான், உடம்புக்கு எடுத்துட்டான், எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களா செஞ்சான், வானத்துல இருந்து இது வர மாதிரி. இயேசு காலத்திலயும் யூதருங்க, தன்னை எதிர்த்த யூதர்களும் பிசாசுகளை விரட்டினான். பேயினால நீ பிசாசுகளை விரட்டுற அப்படின்னாரு. இயேசு சொன்னார், நான் பேயினால விரட்டினா அப்ப நீங்க எதனால விரட்டுறீங்க. அவங்க தான் பேயினால விரட்டிக்கிட்டு இருந்தாங்க. பேய் பிசாசை விரட்ட முடியும் மக்களை ஏமாத்துறதுக்கு. அடுத்ததாக, போலியாக இவங்க செய்யலாம். ஏன், கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறாரு, அநேக கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசி எழும்பி அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யலாம். தெசலோனிக்கர்ல போட்டிருக்கு, அந்தி கிறிஸ்து அநேக அற்புதங்கள் அடையாளங்கள்னால் வந்து ஏமாத்துவான். பிசாசும் செய்ய முடியும் இல்லைங்களா. மூணாவதாக, அது ஏமாத்து ஒரு ஒரு ஃப்ராடா கூட செய்யலாம். நிறைய பேர் ஃப்ராடா நம்ம ஊர்லயோ நிறைய பேர் ஆராய்ஞ்சு பார்த்துருக்காங்க. சேலத்துல தான் ஒரு பெரிய ஒரு 500 பேர் இந்த மாதிரி மீட்டிங்ல நடக்கிற ஃப்ராடை கண்டுபிடிச்சு மக்களுக்கு சொல்றதுன்றதே ஒரு குரூப் இருக்காங்க. அதுல இந்த தினக்கரன் சேர்ந்து எவ்வளவு ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆளுங்களுக்கு காசை கொடுத்து எங்களுக்கு அது ஆச்சு இது ஆச்சுன்னு அங்க அவங்க பேர் யாருன்னு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வரணும் இல்லைங்களா, இந்த மீட்டிங்க்கு வரணும்னு அவங்க டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சா எல்லாம் ஆன்லைன் இருக்கு இல்லையா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவருக்கு போயிடும். ஜோசப் வந்துட்டாருங்க, அவர் வந்துட்டாருன்னு அவர் அங்க போய், ஜோசப் உனக்கு இந்த கஷ்டம், ஏன்னா முதலே சொல்லி அதான் நெட்வொர்க்கா வச்சிருக்காங்க. ஜீசஸ் கால்ஸ்ன்னு எல்லாம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது, நீங்க வந்திருக்கிற உனக்கு இது ஆகும்னு. அது 2 வாரத்தில் அவர் ஆயிடுச்சுன்னு வந்து சாட்சி சொல்லுவார், 3வது வாரத்தில் இறந்து போயிடுவார். அந்த மாதிரி நடக்கும் இல்லைங்களா. ஃபேக்கரியும் இருக்கு, ரெண்டு ஏமாத்திரங்களும் இருக்கு. அந்த மாதிரி கூட்டம் எல்லாம் நிக்க போறாங்க இன்னைக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, இந்த பாயிண்ட் சிம்பிளி என்னன்னா, இதெல்லாம் அடையாளமே கிடையாது. இதை பார்த்தா ஜனங்க ஏமாந்து போறது, இதெல்லாம் அடையாளமே கிடையாது. மறுஜென்மம் அடைந்தவனுக்கு என்ன அடையாளம், ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ன அடையாளம், அதான் நம்ம மலப்பிரசங்கத்துல பாக்குறோம். நீங்க எவ்வளவுதான் இதெல்லாம் செஞ்சாலும் நீங்க ராஜ்யத்துக்கு வர முடியாது. இடுக்கமான பாதைகள், இடுக்கமான பாதைகள். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, தான் முக்கியம், கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோன்றதுக்கு அடையாளம் வந்து நமக்கு எவ்வளவு வரங்கள் இருக்குன்றத பொறுத்து இல்ல. அற்புதம் ஒரு வடம், பேகில வெட்டுறது ஒரு வரம், அது இப்ப இல்ல நின்னு போச்சு, அதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு ரட்சிக்கப்பட்டோன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா, கனிகளை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். ஆவியின் கனிகள், மலப்பிரசங்கத்தில் போட்டிருக்க 8 குணாதிசயங்கள் கனிகள், அதை வச்சுதான் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லையா முடிவு பண்ண முடியுமே தவிர, அற்புத அடையாளம் கிஃப்ட்ஸை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. யூதாசம் பண்ணியிருக்கான், சௌலம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கிஃப்ட்ஸ். ஆண்டவர் கொரிந்தியர் சபைக்கு அந்த கிஃப்ட்ஸை கொடுத்தாரு இல்லைங்களா, அவங்க எவ்வளவு மோசமான சபை. அந்த குணங்களை வச்சுதான் நம்ம பார்க்கணும். ஒரு வசனம் படிப்போமே, லூக்கா 10:17.
பின்பு அந்த 7 பேரும் 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி,
20 வசனம் படிங்க பாருங்க, பேய்களை விரட்டி பிசாசுகளை விரட்டி அற்புதம் செஞ்சு வந்து இயேசு கிட்ட சொல்றாங்க, அவர் சொல்ற பதில் பாருங்களேன் 20 வசனத்தில்.
ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார்.
பாருங்களா, அதான் ஆண்டவர் வலியுறுத்துறார். இதுல பார்த்து இம்ப்ரெஸ் ஆகாத, உன் நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டதா, ஏன்னா ரட்சிக்கப்படாதவனுக்கும் இது நடக்கலாம், யூதாசுக்கும் இது நடந்துச்சு, இது இல்ல விஷயம், உன் நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்கள். ஓகே, இதோட நம்ம முடிப்போம். ஒரே ஒரு கேள்வியை நான் கேட்டு முடிக்கிறேன், நீங்க நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம அந்த அநேகர்ல ஒருத்தரா இருக்க போறோமா? இந்த வாரத்தில் நம்ம இங்க உட்கார்ந்து யோசிக்கிறோம், நீங்க பரலோகத்துக்கு போறன்ற ஒரு நம்பிக்கை, வீட்டுக்கு போய் யோசிங்க, இந்த வாரத்தில் யோசிச்சு பாருங்க, நீங்க பரலோகத்துக்கு போவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எதன் அடிப்படையில் வச்சிருக்கிறீங்க, எதன் அடிப்படையில் இருக்குது? அநேக பேர் வஞ்சித்து பரலோகத்துக்கு போய் அந்த நியாய தீர்ப்புல போய் ஏமாந்து போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து தங்களை தாங்க ஆராய்ஞ்சு பார்க்காததுனால, சுய தச்சோதனை இல்லாததுனால. உங்களை சோதிச்சு பாருங்க, ரொம்ப நல்லது, உங்களை சோதிச்சு பாருங்க. உண்மையான கடவுளுடைய பிள்ளையா இருந்தாலும் சோதிக்கும் போது அவங்களுக்கு இன்னும் ஆவியானவர் இன்னும் உறுதியை கொடுப்பார். ஒரு மாயமாலக்காரன் தான் அவன் இதயத்தை பார்க்க விரும்ப மாட்டான், அப்படி விரும்பாம அங்க போய் ஏமாந்து போறது. அந்த அநேகர் நீங்களும் ஒருவரா இருக்கிறதுக்கு 99% சாத்தியம் இருக்கு. அவங்களே அவர் வானான்ட்டாரு, நீங்க யாருன்ட்டாரு, உங்களை ஏன் சொல்ல மாட்டாரு? என்ன அடையாளம் உங்க வாழ்க்கையில் இருக்கு? எதன் மேல உங்க நம்பிக்கை இருக்கு? உங்க கான்பிடன்ஸ் எதுல இருக்கு? வெறும் சொல்றதுனாலயோ, இல்ல சொல்லி நான் அற்புதம் செய்யலங்க அதெல்லாம் செய்யல அடுத்த வாரம் நான் பார்க்க போறோம், உட்காந்து கேட்கறதுனாலயோ நீங்க பரலோகத்து போறதில்ல. எது நம்பிக்கையில இருக்கிறீங்க? வாய் பேச்சுல ஒன்னும் இல்ல, அறிக்கை செய்யறதுல ஒன்னும் இல்ல, இதயம் ஃபுல்லா கீழ்படியாமை, இதயம் ஃபுல்லா இச்ச உலகம் இருந்துச்சுன்னா நீங்க ஏமாந்து போறீங்க. உங்களை சோதிச்சு பாருங்க. நான் மனுஷன், சாதாரண மனுஷன், இதை பேசும்போதே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா, சர்வத்தையும் படைத்த சர்வத்தையும் அறிந்த அவர் பேசும்போது அவர் முன்னாடி மெழுகுவத்தியா உறிஞ்சு போயிருவீங்க. அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் மனுஷர் மூலமா உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். உங்க இதயத்தை சோதிச்சு பாருங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். பவுல் சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சை பாருங்கள். கேட்டு பாரு, நீ விசுவாசமா? என்ன அடையாளத்தினால் நீ விசுவாசி? நீ சபைக்கு வர்றதா? அது வெளியில காரியம் இல்லை, என்ன அடையாளம் வாழ்க்கையில் இருக்கு? வேதத்தின்படி நாளைக்கு நான் விசுவாசின்னு ஒருத்தர் சொன்னா 10 பாயிண்ட்ஸ் வேதத்திலிருந்து எடுத்து காமிக்க முடியுமா? எது மேல உங்க நம்பிக்கை இருக்கு? அனுபவத்தின் மேல இதெல்லாம் வச்சு பிரயோஜனம் இல்லை, ஏமாந்து போயிடாதீங்க. நம்மளை சோதிக்கும்படி தான் ஆண்டவர் நம்ம இந்த வசனத்தை சொல்றாரு. ஜாக்கிரதையா இருப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுங்க.